இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையான, தனித்துவமான, நேர்த்தியான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால் நாம் மற்றவர்களிடம் இருப்பது நமக்கு இல்லையே என்று அடுத்தவர்களை பார்த்து ஏங்குவதை முழுவதுமாக விட்டுவிட முயற்சிப்போம். கட்டுப்பாட்டை மீறுவது, ஆனால் அதை நேசிப்பது. நான் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி பிறகு உங்கள் இஷ்டப்படி எல்லாம் செய்வதை குறித்து சொல்லவில்லை. மற்றவர்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கின்றேன். சூழ்நிலைகளை மாற்றாதீர்கள், தேவனையும் மாற்ற நினைக்காதீர்கள். அந்த மன அழுத்தத்தை போக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு அது உங்களுக்கு பிடித்துவிடும். இரண்டு விதமாக இதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக, மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவதை நீங்கள் விரும்புவதில்லை. அது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமும் அல்ல. அது அவர்களுக்கும் நல்லதல்ல, உங்களுக்கும் நல்லதல்ல. எப்போதுமே நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையின் வேர் சுயநலத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4-5, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. மீண்டும் என்னோடு சொல்லுங்கள், அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அன்பு இருமாப்பாகிறாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. நீதிமொழிகள் 13:10 சொல்கிறது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். இந்த பெருமை என்ற காரியம் இல்லை என்றால் உங்களுக்கு அகந்தையே வராது. நீதிமொழிகள் 16:5, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். வாவ், கையோடே கைகோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். எசாயா 2:11-12, நாரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார், எல்லாம் தாழ்த்தப்படும். பொருட்சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும். பரவாயில்ல, 3 நல்லவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். மன்னிக்கவும் அடக்கி என்று சொல்ல வந்தேன். நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீண்ட நாட்கள் காத்திருந்தால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் தாழ்மைக்கு ஒரு பலனை தருவார். அப்படி இல்லை என்றால் அவர் வெளிப்படையாக செய்வார். தாங்க முடியாதபடி அது மிகவும் வலி நிறைந்ததாக இருக்கும். எனவே நீங்கள் தனியாக கூட நீங்கள் நினைத்தபடி எல்லாம் செய்யாதீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். தேவனே, நீங்கள் செய்வது சரி, தவறு என்னுடையது. ஆமென். ஒரு விஷயத்தை குறித்து நமது கருத்தை சொல்வது கூட நமக்குள் இருக்கும் பெருமையினால்தான். அது நமக்கு கொஞ்சமும் தேவையே இல்லாததாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட விருப்பமாக இருக்கிறீர்கள்? உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் தான் நான் சொல்வேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? உங்களில் ஒருத்தர் கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். சரி, நானும் தெய்வம் வசிக்கும் வீட்டுக்கு அருகில் ஒரு தனி மனிதர் பெரிய வீட்டை வாங்கியிருந்தார். நாங்கள் 4 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு வீட்டில் இந்த மனிதர் தனியாக என்ன செய்யப்போகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். அது தேவையில்லாத செலவு. ஒன்று தெரியுமா, அந்த மனிதரின் பெயர் கூட என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் காரில் நாங்கள் போய்கொண்டிருந்த போது பேசிக்கொண்டோம். ஒருவேளை இது அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிருந்துருக்கலாம். அதான் இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கியிருக்காரு. பிறகு யாரோ சொன்னார்கள், அதுக்காக இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கினா மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டமாச்சே, பேசாமல் வேறு எதிரியாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பேர் தெரியாத ஒருத்தரை பற்றி எவ்வளோ பேச்சு. ரோமர் 14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவன் யாரோ ஒருவரிடம் போய் கணக்கு கேட்க மாட்டார். உங்கள் கணவரிடம் போய் கணக்கு கேட்க மாட்டார். உங்கள் பிள்ளையிடமோ நண்பரிடமோ கேட்க மாட்டார். அவர் உங்களிடம்தான் வந்து கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில் பதட்டத்தை போக்க இன்னொரு வழி சொல்கிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் பதட்டத்தை போக்க இன்னொரு வழி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருப்பது. உங்களுக்கென்று எந்த பொறுப்பும் இல்லாமல், சொந்தமாக எந்த கருத்தும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆமாம், இப்படித்தான் இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைப்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தேவையும் இல்லை. யாராவது நம்மை தேடி வந்து கேட்டால் மட்டும்தான் நாம் நமது கருத்தை சொல்ல வேண்டும். அதையும் நாம் மிக கவனமாக செய்ய வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:11, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12, அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். மேலும் 1 பேதுரு 4:15, உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கொலை செய்பவன், திருடன், பொல்லாங்கன் பட்டியலில் தலையிடுகிறவனாயும் சேர்ந்திருக்கிறார்கள். இதை கவனிக்கும் போதுதான் யோசித்தேன், வா, இவங்களும் பெரிய தப்பு பண்ணுறவங்க தான். அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நொடிப்பது தவறு என்று நாம் நினைப்பதே கிடையாது. ஆனால் இதன் மூலம் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் வரும் என்பது உறுதி. சில நேரங்களில் எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன், ஜாய்ஸ், இது உனக்கு தேவையில்லாதது, இது உனக்கு தேவையில்லாதது, இது உனக்கு தேவையில்லாதது. கவனியுங்கள், என்னை தவிர வேறு யாருக்காவது இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா? ஆனால் பாவத்தில் இருக்கும் ஒருவரை சரி பண்ண வேண்டாம் என்பது இதற்கு அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு உதவ வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கும் நேர்மையாக ஒருவருக்கு உதவி செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. யோவான் 21 இதற்கு பெரிய உதாரணம். 18 உள்ளது. இங்கே இயேசு பேதுருவிடம் பேசுகிறார், நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே இயேசு பேதுருவிடம் குறிப்பிடுகிறார், இனி வரும் காலம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், இப்போது இருப்பது போல் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவின் இள வயதை குறித்து பேசவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். தேவனுக்குள் இள வயதாக இருந்ததை குறித்து தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது, நீங்கள் கர்த்தருக்குள் குழந்தையாக இருக்கும்போது உண்மையாகவே நீங்கள் நினைப்பதை எல்லாம் செய்வீர்கள். பிறகு தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். தேவனும் அதை செய்வார், ஏனென்றால் அவர் அப்பா பிள்ளை என்ற உறவு முறையை உங்களிடம் வளர்க்கும் நேரம் அது. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது கூட அவர்களை எப்போதுமே கவனித்து கொண்டு இருக்காமல் அவர்களை விட்டு பிடிப்போம், அதுபோலத்தான் இது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு மாற்றத்திற்கு வந்து விடுவோம். அதாவது, அவர்கள் அம்மா அப்பா உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேட்கும்போது இயேசு இதைத்தான் சொல்கிறார், நீ இளைஞனாய் இருந்தபோது நீ நினைத்தபடி உன் இஷ்டத்திற்கு நடந்து கொண்டாய், ஆனால் இப்போது காரியங்கள் மாறப்போகிறது. நான் இப்போது உனக்கு வேறொரு காரியத்தை காட்டப்போகிறேன், அது நீ நினைப்பது போல இருக்காது, ஆனால் அதுதான் எனது தேவை. மேலும் 19 சொல்கிறது, என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் என்று. ஏனென்றால் பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். அதன் பிறகு இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது என்னவென்றால், என்னை பின்பற்றி வா என்பது. இப்போது பேதுரு சொல்லியிருக்க வேண்டியது, சரிங்க ஆண்டவரே என்றுதானே. அவனோ பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனை கண்டான். அவன் வேறு யாரும் இல்லை, யோவான். யோவான் சுவிசேஷத்தை எழுதியது யோவான். அவர் தன்னைத்தானே, நான் தான் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் என்கிறார். இதனால் பேதுரு யோவானை எப்போது சிக்க வைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்பார். நீதான் இயேசுவுக்கு அன்பாக இருக்கிறவனா, இவங்களும் நம்ம போலதான் இருந்திருக்காங்க. இப்படி யோவான் அடிக்கடி தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் பேதுரு என்ன நினைத்திருப்பார் என்று யோசிக்கும் போது கொஞ்சம் எரிச்சல் வரும். எனக்கே கொஞ்சம் எரிச்சலாகத்தான் வருகிறது. அதாவது, நாம் ஒரு குழுவில் இருக்கும்போது நமக்கு எப்படி பிரச்சனைகள் வருமோ அப்படித்தான் இவர்களுக்கும் வந்திருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொண்டிருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுகிறார்கள். பேதுரு எப்படிப்பட்டவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருக்கும் மற்றவர்களுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். அது ஏனென்றால் யோவான் ரா போஜனத்தின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தார். அதன் மூலம் தனது அன்பை வெளிப்படுத்தினார். இதனால் பேதுரு ஒரு சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து இனி வரும் காலம் பொல்லாததாக இருக்கும் என்று ஒரு கெட்ட செய்தியை வேறு சொல்லிவிட்டார். உடனே பேதுரு யோவானை காட்டி அவனை கண்டு அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன, இவனுக்கு என்ன ஆகப்போகிறது என்றான். எல்லோருக்கும் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கும் போது நமக்கு மட்டும் கஷ்டம் வந்தால் அது நமக்கு பிடிக்காது இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு துயரம் வந்து விட்டால் அந்த துயரத்தில் நமது நண்பர்களும் பங்கேற்க வேண்டும். 22 வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. இயேசு பேதுருவிடம் சொல்ல வருவது, உன் வேலையை மட்டும் பாரு. இப்போ ஒரு நிமிடம் இதை கவனியுங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதாவது நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் 12 வருடமாக பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காத ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல பார்க்க கவர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம். அல்லது அந்த பெண் ஒருவேளை பார்ப்பதற்கு சுமாராக இருக்கலாம். எனவே இந்த நட்பு நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. ஏனென்றால் பிடிக்காமல் போய்விடும். அதாவது அந்த பெண்ணை நீங்கள் தெய்வீக காதலோடு நேசிப்பீர்கள், ஆனால் அவளை உங்களுக்கு பிடிக்காது. எத்தனை பேருக்கு தெரியும், அதாவது நான் உன்னை தேவான்போடு கூட நேசிக்கிறேன், ஆனால் உன்னோடு வாழ முடியாது, ஆனால் நான் உன்னை தேவான்போடு நேசிக்கிறேன். பாருங்கள், இப்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் உங்களுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஏன் ஒரு நல்ல துணை கிடைக்கவில்லை என்று. நீங்கள் காரணம் தேட வேண்டாம். இது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நீங்கள் தேவனிடம் சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையான, தனித்துவமான, நேர்த்தியான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் இவரிடம் இல்லையே என்று நாம் ஏங்குவதை எல்லாம் விட்டுவிட்டு இருப்பதை நாம் கவனிப்போம். போதகர்களும் இதையேத்தான் செய்கிறார்கள். இன்னொரு போதகரை பார்த்து பொறாமைப்படுவது, ஏனென்றால் அவருக்கு பெரிய சபை இருக்கிறதாம், அவருக்கு இது இருக்கு, இவருக்கு அது இருக்கு. ஏன் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவர் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டால் அவரை எதிர்க்க எப்போதும் ஒரு கூட்டம் தயாராகவே இருக்கும். அது ஏன் தெரியுமா? பொறாமை, வெறும் பொறாமைதான் காரணம். இதை தவிர்க்க நான் சொல்லும் இனிமையான, இரக்கமான, நயமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது. நாம் ஜனங்களை கட்டுப்படுத்த நினைக்கும் மூன்றாவது காரணம், அவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்ற பயம். என் தகப்பனால் நான் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பின் அவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவரே எல்லாவற்றையும் கையாண்டார். அவர் என்னை உடல் ரீதியாக வற்புறுத்தவில்லை, ஆனால் என்னை அதிகமாக பயமுறுத்தினார். எங்கள் வீட்டிலிருந்து அனைத்தையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். டிவியில் அவர் என்ன பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதைத்தான் நாமும் பார்க்க வேண்டும். அவர் சொல்வதைத்தான் சாப்பிட வேண்டும். அவர் எந்திரிக்கும் போது நாமும் எழ வேண்டும். அவர் படுக்க போகும்போது படுக்க வேண்டும். அப்போது என்னவோ தெரியவில்லை, இத்தனை காரியங்களுக்கு நடுவிலும் எனக்கு நானே உறுதிமொழி சொல்லிக் கொண்டேன். இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. இப்படி நமக்கு நாமே சபதம் செய்து கொள்ளும்போது, உள்ளுக்குள் செய்யும்போது, நான் என் முதல் கணவனை திருமணம் செய்தேன். அவன் ஒரு சரியான ஏமாற்று பேர்வழி மற்றும் திருடன். மேலும் அவன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான், அடக்கி ஆளுவான். இதனால் என் தந்தையாலும் கணவனாலும் நான் பாதிக்கப்பட்டதால் நல்ல மனிதனான தேவு வந்த போதும் அவரை தவறாகவேத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். எப்படி என்றால், தேவ் எனக்கு ஏதாவது சிறிய ஒரு அறிவுரையை கூற முயன்றாலும் தேவ் எப்போதுமே என் நன்மைக்காகத்தான் சொல்வார். நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஆர்வத்தில்தான் அறிவுரை கூறுவார். அதாவது எனக்கெனவோ எதுவுமே தெரியாத மாதிரி, இந்த மாதிரி பாத்ஸ்டப்லேருந்து இப்படி தான் வெளியில் வரணும், நான் அவர் சொல்வதை இப்படி எடுத்துக்கொள்வேன். கடைசியில் பொறுமை எழுந்து நான் கேட்பேன், எதுக்காக எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆனால் அவர் உண்மையில் என்னை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் என் கடந்த கால பாதிப்பு எனக்குள் இருப்பதால் என்னால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் என்னை கட்டுப்படுத்த நினைக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அவர் அப்படி ஒரு நாளும் என்னிடம் நடந்து கொண்டதே கிடையாது. நான் ஏன் உங்களிடம் இதை சொல்கிறேன் என்றால், நீங்களும் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள், நான் நடந்து கொண்டது போலவே நீங்களும் நடந்திருப்பீர்கள். இதுவரை நீங்கள் ஒருவேளை இரண்டு பேரை திருமணம் செய்திருக்கலாம், பழைய கணவர் செய்ததற்காக நீங்கள் புதிய கணவரிடமும் பழி சுமத்துவது நல்லது அல்ல. புரிகிறதா? ஏனென்றால் அது கொஞ்சமும் நியாயம் கிடையாது. அப்படி நடந்து கொள்வது கொஞ்சமும் நியாயமே கிடையாது. எனவே அதன் பிறகு நான் ஏற்கனவே எனக்குள்ளாக எடுத்துக்கொண்ட சபதங்களிலிருந்து வெளியே வர வேண்டியதாகிவிட்டது. இனிமேல் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இனிமேல் யாரும் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் நான் ஒரு முழு வட்டமடித்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். தேவன் நாம் போகும் இடமெல்லாம் ஒரு ஒழுங்கை உண்டாக்கியிருக்கிறார், எல்லா இடங்களிலும். ஆனால் யார் அங்கு பொறுப்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர் யார் என்பதை தெரிந்து அந்த அதிகாரத்துக்குள் நாம் வர வேண்டும். இந்த வேளையில் நான் மேலே இருந்து பிரசங்கிக்கிறேன். ஆனால் இது ஜோயலுடைய இடம். இதை அவர்தான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர் ஏதாவது நான் செய்ய வேண்டாம் என்றால் அதை நான் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. இப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு கீழே வர நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று நாம் உலகத்தில் எதற்குமே கீழ்ப்படிவது இல்லை. மக்கள் ஏன் இப்படி எல்லாவற்றையும் எதிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, எதிர்த்து நிற்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று. இப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல தேவையில்லை என்று இருக்கக்கூடாது. எனக்கு இஷ்டமானதைத்தான் நான் செய்வேன். தேவன் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திய போது அது ஒருவரை மற்றவர் கட்டுப்படுத்துவதாக இல்லை. நமக்கு சமாதானம் உண்டாகவே அவர் அப்படி செய்தார். நிச்சயமாக எல்லோராலும் பொறுப்பாளராக இருக்க முடியாது. கடைசி ஆள் என்று சொல்லுவார்களே, அப்படி யாராவது ஒருவர் இருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களில் யாருக்காவது ஒரு அதிகாரத்திற்கு கீழ் வருவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா சொல்லுங்கள். ஒரு அதிகாரத்துக்குள்ளாக எப்படி வருவது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களால் எப்போதுமே எந்த அதிகாரத்திற்குள்ளும் வர முடியாது. நான் ஒரு மனிதருக்கு கீழே நிறைய நாட்கள் வேலை செய்தேன். ஆனால் அவரிடம் வேலை செய்வது கடினமாயிருந்தது. அவர் பல பிரச்சனைகள் தந்தார். நியாயமாக நடக்கவில்லை. ஆனால் அடக்கமாக நடந்து கொள்வது எப்படி என்று தேவன் எனக்கு அங்கேதான் கற்றுத்தந்தார். என்னால் ஒருவரோடு ஒத்துப்போக முடியவில்லை என்றாலும் நல்ல விதமாக நடக்க சொல்லி தந்தார். அந்த அனுபவத்தின் மூலமாக நான் பல பாடங்களை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் நாம் கற்றுக்கொள்வது எல்லாமே இன்பமானதாக இருக்காது. நான் தவறாக நடத்தப்பட்டதால் மற்றவர்களை நான் தவறாக நடத்தாமல் இருந்தேன். ஏனென்றால் அந்த வலி எனக்கு தெரியும். நானே அதை அனுபவித்திருக்கிறேன். உங்களுக்கு தலைமைத்துவ ஆளுமை இருந்தால் உங்களை தலைவராக பாருங்கள், பாஸாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை நான் தான் பாஸ் என்றால் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் ஒரு தலைவராக பார்த்தால் அப்போது நீங்கள் உங்களை மற்றவர்களுக்கு உதாரணமாக காட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அவர்கள் போக வேண்டிய பாதையை காட்டி அவர்களை நீங்கள் வழி நடத்துவீர்கள். எனவே மற்றவர் நம்மை அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் விடுவார்கள் என்ற பயத்தில் நாம் கட்டுப்படுத்த பார்க்கிறோம். சரி, நான்காவதாக நாம் எதற்காக மக்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் என்றால் நமக்கு இருக்கும் பலத்த மனோபாவத்தினால்தான். ஆம், நமது மனோபாவம். சில காரியங்களை செய்ய கர்த்தர் தான் நமக்கு மனோபாவத்தை தருகிறார். மார்ட்டின் லார்ட் ஜோன்ஸ் என்பவரின் பேச்சை நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த வேதாகம ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த வேத ஆசிரியர்தான். அவர் சுவாரஸ்யமாக சொல்கிறார், அவர் காலத்திலேயே ஏன் மக்கள் அவரை பற்றி இப்படி சொல்கிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஏனென்றால் அவர் நமது மனோபாவத்தை குறித்து நிறைய பேசுகிறார். நாம் எப்படி காரியங்களை கையாளுகிறோம் என்றும் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், சில பேர் மற்றவர்களைப் போல் எப்போதும் உற்சாகமாக இருப்பதில்லையாம். சிலரை பார்த்தீர்களானால் அவர்கள் ஆழமான ஒரு துக்கத்திலேயே வாழ்வார்கள். மேலும் அவர்கள் எதன் மேலாவது மன அழுத்தத்தோடு அவர்கள் சார்ந்திருப்பார்கள். ஆனால் மற்ற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்கொண்டு நகைச்சுவையாகவே வாழ்நாளை கழித்து விடுவார்கள். மிகவும் இன்பமாக இருப்பார்கள். என் கணவர் தேவ் காலையிலிருந்து உடனே பாட ஆரம்பித்து விடுவார். ஆனால் நான் என் காஃபியை குடிக்கும் வரை யாரையும் யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன், யாரிடமும் பேசவும் மாட்டேன். ஆமேன். ஆனால் அந்த காலை வேளையில் நான் எழுந்ததும் பேச நினைக்கும் ஒரே மனிதர் இயேசு மட்டும்தான். ஆனால் எழுந்து ஒரு மணி நேரமாகிவிட்டால் நான் சரியாகி விடுவேன். எனவே உங்களுக்கு ஒரு பலத்த ஆளுமை இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை சமன் செய்து கொண்டிருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் அனைவரிடமும் போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது கிடையாது. நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரவும் தயாராக இருக்க வேண்டும். ஆமேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை கட்டுப்படுத்த சொல்லும் ஒரே காரியம் அது உங்களைத்தான், உங்களை மட்டும்தான். எனவே மற்ற அனைவரையும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக சுய கட்டுப்பாட்டில் நாம் கவனம் செலுத்துவது முக்கியம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இனிமேல் ஒருபோதும் இப்படி சொல்லாதீர்கள் என்னிடத்தில் சுய கட்டுப்பாடு இல்லை என்று. ஒருவேளை பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களிடம் உண்டு. அதை பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்களுக்கு சுலபமாகிவிடும், பழகிவிடுவீர்கள். பவுல் சொல்கிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். ஆமாம், அவர்கள் அப்படித்தான். விளையாட்டு வீரர்கள் சரியான நேரத்துக்கு தூங்கி எழுவார்கள், பயிற்சி செய்வார்கள், சில உணவு முறை அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது பவுல் சொல்கிறார், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் என்று. இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடி பில்டர்ஸை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் கடுமையான பயிற்சியை மேற்கொள்வது எதற்காக என்றால் அவர்கள் தசைகளை காட்டுவதற்காக. இல்லை என்றால் அவர்கள் மேலே மலர்கள் விழ வேண்டும், இல்லை ரிப்பன், இல்லை கோப்பை வாங்க வேண்டும், இவைகளுக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு சொல்வார்கள். அழியாத ஒரு வெகுமதிக்காகத்தான் இவ்வளவையும் நாங்கள் செய்கிறோம் என்று. ஏதோ ஒன்றை ஜெயிப்பதற்காக அவர்கள் தங்களை இந்த அளவிற்கு ஒழுக்கப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் வாங்கிய பரிசை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லும் முன் அது அழிய ஆரம்பித்துவிடும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், அதுவும் அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு. 2 Corinthians 9:25-27 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதை குறித்து விரிவாக்க வேதம் சொல்கிறது, நான் என் சரீரத்தை பரிமாறுகிறேன். ஆனால் நாம் இந்த வசனத்தை பல காலமாக தவறாக படித்து வந்திருக்கிறோம். அதனால் தான் சொல்கிறோம், நான் என் சரீரத்தை தருகிறேன் என்று. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நான் என் சரீரத்தை பரிமாறுகிறேன் என்று. ஒரே மாதிரி தான் உள்ளது, ஆனால் வெவ்வேறு அர்த்தங்கள். 1 Corinthians 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். என் சர்க்கரை வியாதிக்கு நான் அடிமையில்லை, என் மருந்துகளுக்கு நான் அடிமையில்லை, எந்த குடி போதைக்கும் நான் அடிமையில்லை, எந்த மனிதர்களாலும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு உணவு குறைபாடு வந்து என்னை கட்டுப்படுத்த முடியாது. தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் நாம் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருப்போம் என்பது நமக்கு தெரிவதே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு அது தேவை. எல்லோருமே சூழ்நிலைகளாலும் மக்களாலும் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது உண்மையான விடுதலை கிடைக்கிறது. அவரது மறுரூபமாக்கும் வல்லமை நமக்கு வருகிறது. அவரால் நம்மை உள்ளும் புறமும் மாற்ற முடியும்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.